திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் தாயவன் உலகுக்கு தன் ஒப்பில்லா தூயவன் தூமகிஷூடி எல்லாம் ஆயவன் அமரர்க்கும் முனிவர்க்கும் சேயவன் உறைவிடம் திருவல்லமே. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்றிருந்தால் கொல்லாத மா துயரம் நீங்கும், மறுவும் உனது அடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. நம பார்வதி பதே அர்த்த மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, எல்லா உயிர்களும் உயிரன் வேண்டும் என்பதற்காக திரு கைலாய பரம்பரை தர்மபுரம் திருமணத்தை சாவித்தருடைய ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி ஞானக்கோர் ஏந்தி அருளாட்சி செய்து சைவ பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, நம்மெல்லாம் உய்யும்படியாக நமக்கு எல்லா செய்திகளையும் அறிந்திட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க சிவபோகசாரத்தை நாம் மீடமும் சிந்தனை செய்து இன்றும் நாளையும் சிந்தனையின் முடிவாக அந்த நூலை பூர்த்தி செய்ய இருக்கின்றோம். சிவபோகசாரம் என்பது நம்முடைய திரு கைலாய பரம்பரை தர்மபுராஜனத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்தது. திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இன்று முதல் 111வது திருப்பாடலிலே இருந்து சிந்தனையை மேற்கொள்ள இருக்கின்றோம். சைவ பெரியோர்களே, சைவர்களாகிய நமக்கு பிரமாணம் என்று சொல்லக்கூடியது 12 தோத்திர நூல்களும் 14 சாஸ்திர நூல்களும். அந்த திருமுறைகளிலும் சைவ சித்தாந்த நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனையும் நமக்கு பிரமாணமாகும். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்கிலே செடிகள் நோய் யாக்கை என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த உடம்பு எப்பேற்பட்ட உடம்பாம், செடிகள் நோய் யாக்கை, துன்பத்திற்கு இருப்பிடமாக இருப்பதும் நோய்க்கு இடமாக இருப்பதும் இந்த உடம்பு என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே என்று உடல் உண்டோ அன்றே அந்த உடலோடு நோயும் உண்டு, என்று நோய் உண்டோ அன்று முதல் அந்த நோய்க்கு மருந்தும் உண்டு மருத்துவனும் உண்டு. இதே போல என்று ஆன்மா உண்டோ அன்றே அதற்கும் நோய் உண்டு, அந்த நோய்க்கும் மருத்துவன் என்று உண்டு. உடலை எடுத்துக்கொண்டால் வாதம் பித்தம் சிரேத்துவம் என்ற 3 நோய் வரும். ஆனால் இந்த உடம்பினுள் இருக்கின்ற உயிருக்கு ஆணவம் கண்மம் மாயை என்று 3 அது நோயாக பீடிக்கப்பட்டிருக்கிறது. உடலிலே வருகின்ற நோயினை தீர்ப்பதற்கு வைத்தியன் இருப்பதை போல இந்த ஆன்மாவில் இருக்கின்ற அந்த மலநோயை நீக்கின்ற மருத்துவன் ஆச்சாரிய தலகர்களே, குருமூர்த்திகளே, மருத்துவன் மருந்தினை கொடுப்பதை போல உயிரை பற்றி இருக்கின்ற இந்த பிறவி நோயை நீங்குவதற்கு மருந்தாகிய ஞான நூலை அவர்கள் தந்தொருள் இருக்கின்றார். அந்த ஞான நூல் தான் அந்த ஆன்மாவை பற்றி இருக்கின்ற அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய நோயினை விரட்ட வல்லது. இதை சிவபுராணத்தின் கண்ணே அழகாக மணிவாசக சுவாமிகள் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்று குறிப்பிட்டார். எனவே உயிரை பற்றி இருக்கின்ற அந்த அஞ்ஞானத்தை அகழ்விக்கும் நல்லறிவே, அந்த அஞ்ஞானத்தை ஓட்டுவது மருந்தாக அமைவது அந்த நல்லறிவு. சூரியன் எப்படி இருளை விரட்டுகிறதோ இதே போல ஞான நூல்கள் அஞ்ஞானமாகிய இருளை விரட்டுகிறது. சூரியன் இருளை விளக்கி தன்னையும் காட்டு, சுற்றி இருக்கின்ற பொருள்களையும் காட்டு, இரு பலனை கொடுக்கிறார். ஆனால் ஞானபாபு என சொல்லக்கூடிய ஞானாசிரியர்மார்கள் கொடுக்கின்ற அந்த ஞான நூல் அஞ்ஞானத்தையும் கெடுத்து ஞானத்தை கொடுத்து பேரின்பத்தையும் சுவைக்கும்படி செய்வது, மூன்று பலன் கிடைக்கும். எனவே இந்த பேரின்பத்தை தரவல்லது குருமூர்த்தி கொடுக்கின்ற அந்த ஞான நூல்களாகும். இந்த ஞான நூல்களை நாம் கற்றால்தான் பேரின்பத்தை தூய்க்க முடியும், தூய்க்கின்ற இன்பத்தை தொடர்ந்து அனுபவிக்கவும் முடியும். எப்படி எனில், ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணறிலே ஊறுகின்ற தண்ணீர் அது கலங்கலாக இருக்கிறது, குடிப்பதற்கு கொஞ்சம் மனம் ஒரு கிளேசப்படுகிறது. உடனே அந்த கிணறினை நீரை வற்ற வைத்து சிறிது நாள் கழித்து பார்த்து நீரை எடுத்தால் வீடும் கலங்கித்தான் இருக்கிறது. கலங்கிய நீரை உடைய கிணற்றிலே நீரை எத்துணை முறை இறைத்தாலும் அந்த கலங்கல் நீர் தான் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த கலங்கல் நீருடைய அந்த கிணற்றிலே தேத்தம்பொட்டை என்று சொல்லக்கூடிய ஒன்றை போட்டுவிட்டால் நீர் தெளிந்து ஒருபோதும் அந்த கிணற்றிலே இருக்கின்ற நீர் கலங்காது. எனவே தேட்டமுட்டையானது தெளிவினை கொடுத்து மீளவும் அது கலங்களை கொடுக்காமல் இருப்பதை போல ஞானாசிரியர்மார்களுடைய அருள் வாக்கு நம்முடைய சித்தத்தை தெளிவித்து பேரின்பத்தை தொடர்ந்து துய்க்கும்படியான ஒரு பேருபகாரமாக ஞான நூல்கள் அமைக்கும். அப்படி அமைந்திருக்கின்ற ஞான நூல்களிலே மேலுக்கும் மேலான ஞான நூல் சிவபோகசாரம். இந்த சிவபோகசாரத்தை அனுபூதி மாலை என்று நம்முடைய ஆண்டவர்கள் குறிப்பிடுவார்கள். குருஞான சம்பந்தர் அருளி செய்திருக்கின்ற அட்டக நூல்களிலே இதுவும் ஒன்று. நம்முடைய குருமூர்த்திகள் சிவானுபூதி நிலையிலே அவ்வப்போது அருளி செய்த வெண்பாக்கள் தர்மயாதீன பண்டார சாஸ்திரங்களில் ஒன்றாக இருக்கிறது. இப்படி பெருமைப்பட்டிருக்கின்ற இந்த சிவபோக சாரமானது அந்த நூலினுடைய தலைப்பின் பொருளை நான் நினைவிட்டுக் கொண்டு நூலுக்குள் செல்கிறேன். சிவபோக சாரம் என சொல்லக்கூடியது சிவபோகம் சாரம் என்று இரு சொற்களால். சிவபோகம் என்பது ஆணவ மலம் முற்றிலும் மடங்கி உயிர் சிவானந்தத்தில் திளைத்து அதுவாய் மேவுகின்ற நிலை. இது படிமுறையால் நிகழ்வது. இதை ஆன்மலாபம் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது. சாரம் என சொல்லக்கூடியது தம் அனுபவ நிலையினை சுருக்கமாக சாரமாக உரைத்தது. எனவே சிவபோக சாரம் என்பது முற்றிலும் ஆணவபலம் வடங்கிய நிலையிலே சிவானந்தத்தில் திளைத்து சிவமதுவாய் அந்த ஆன்மானின்ற நிலையிலே தமது அனுபவ நிலையினை உனை குறைப்பது. இந்த அனுபூதி மாலை என சொல்லக்கூடியது 139 திருப்பாடல்களால் ஆகியிருக்கின்றது. அதிலே திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் இன்று 111 திருப்பாடலிலே இருந்து சிந்தனை செய்ய இருக்கின்றோம். இந்த 111 திருப்பாடல் எப்படிப்பட்டது என சொன்னால், கல்வியால் நமக்கு கிடைப்பது பாஷை ஞானம். அந்த பாஷ ஞானத்தின் துணையாலும் குருவினது போதனையினாலும் நூல்களாலும் நமக்கு பசிஞானம் கிடைக்கும். இந்த கல்வியால் கிடைக்கின்ற இது அடுத்தபடியாக கிடைக்கின்ற பரஞானத்துக்குத்தான் அது வழிவகையாக இருக்கும். அந்த பரஞானம்தான் மேலான இன்ப நிலைக்கு நம்மளை செலுத்தும். எனவே மேலான இன்ப நிலையை செலுத்துவதற்கு பரஞானம் தேவை. அந்த பரஞானத்திற்கு உட்படி அபரஞானம் கல்வி கேள்விகளால் வரக்கூடியது. எனவே கல்வி கேள்வியால் நேரடியாக பயன் செய்யாது இந்த ஆன்மா அந்த கல்வியானது பேரின்ப நிலைக்கு செல்வதற்கு ஒரு சாதனம் என கொண்டு அந்த மெய்ப்பொருளினை உணர்தல் வேண்டும் என்பதைத்தான் 111வது திருப்பாடலிலே உணர்த்தப்படுகிறது. எத்தனைதான் கற்றாலும், எத்தனைதான் கேட்டாலும், எத்தனை சாதித்தாலும் என்புறா சித்தமே மெய்யாக தோன்றிவிடும், உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போது. அருமையான ஒரு செய்தி. எத்தனைதான் கற்றாலும், எத்தனைதான் கேட்டாலும், எத்தனை சாதித்தாலும் என்புறா. இந்த ஆன்மாவானது நிலையற்ற பொருளினை நிலையானது என்று நினைக்கின்றது. அது கல்வி கேள்வியால் அது தெளிவுபடாது. எனவே இந்த கல்வியாலும் கேள்வியாலும், அதனால் இந்த மாயாகாரிய போகத்தை நாம் அனுபவிப்பதாலும் அது நிரந்தரமாக நமக்கு இன்பத்தை தராது. அவைகளெல்லாம் பேரின்பத்திற்கு ஒரு சாதனமாக அமைகிறது. எப்பொழுது அத்தனையும் விட்டு இந்த கல்வியில் இருந்து சிந்தித்து எப்பொருள் யார் யாருமாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு என்ற நிலையிலே இருந்து கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாரறிவன் அற்றால் தொழாரினில் என்பதில் உணர்ந்து அதற்கு பின்பு அந்த கல்வியை ஒரு சாதனமாக வைத்து மேற்படிக்கு சென்றால்தான் அந்த பேரின்பத்தை தூய்க்க முடியும். அப்படி தூய்க்கின்ற பொழுது நாம் எதையெல்லாம் மெய்பொருள் என நினைத்துமோ அந்த மாயகாரிய பொருளெல்லாம் பொய்ப்பொருளாக நான்மாவுக்கு தோன்றும். அப்படி தோன்றினால்தான் அது பேரின்பத்தை தூய்க்கும் என்று ஆணித்தரமாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எத்தனைதான் கற்றாலும், எத்தனைதான் கேட்டாலும், எத்தனை சாதித்தாலும் என்புறா சித்தமே மெய்யாக தோன்றிவிடும், உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத பொழுது. இந்த மாயையின் காரியங்கள் எல்லாம் நமக்கு மெய்போர தோன்றும். அது எப்பொழுது உண்மையை அறிந்து இது பொய் என்று உணர்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த ஆன்மா பேரின்பத்தை தூண்டும். உதாரணமாக ஒரு குளத்தின் கரையிலே இருக்கின்றவன் நீருக்குள்ளே பார்க்கிறான். குளத்திற்கு அப்பால் இருக்கின்ற ஒரு மரம் நீரிலே எப்படி தெரிகிறது? பொதுவாக நீர்க்கரையிலே மரமானது அந்த மரத்தினுடைய அடிப்பாகம் வேர் தரையிலே ஊன்றி மரம் வளர்ந்து கிளைகளாக பிரிந்து மேலே அங்கே இலை முதலான இவைகள் அங்கே இருக்கும், கிளைகள் முதலான இருக்கும். ஆனால் நீரிலே பார்க்கின்ற பொழுது இவை தலைகீழாக தெரிகிறது. கிளைகளும் இலைகள் தலைகள் கீழாகவும் அடிமரம் மேலாகவும் தெரியும். இது காண்பது உண்மை, ஆனால் இது மாயை, மாற்றி இந்த கண் காண்கிறது, உண்மை அதுவல்ல என்று தெரிய. இதே போலத்தான் சித்தமே மெய்யாக தோன்றிவிடும், உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போது அத்தனை மாயாகாரிய பொருள் தோன்றி நின்று ஒடுங்குவது என்று அறிந்தால்தான் இந்த ஆன்மாவானது உண்மையாகி இந்த மெய்ப்பொருளை அடைந்து பேரின்பத்தை தூய்க்கும். அதாவது மெய்ப்பொருளை உணராத கல்வியால் பயன் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டு விட்டது. அடுத்து 112வது திருப்பாடல் அழகான ஒரு பாடல். இந்த உலகம் எப்படிப்பட்டது என சொன்னால், இந்த உலகமானது மின்னலை ஒக்கது. மயக்க உணர்வு உடையவர்கள் மின்னலை போன்றிருக்கின்ற இந்த உலகினை நிலை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி மயக்கம் உடையவர்கள் யாரு? அவர்கள் திருவடியை காண மாட்டார்கள். திருவடியை ஞானம் பெற்றவர்கள் அந்த மயக்கத்தை எய்த மாட்டார்கள் என்று அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். மின்போல தோன்றிவிடும் உலக வாழ்வு அனைத்தும் என் போலிகள் திறம் என்று எண்ணுவார். தன்போதம் இல்லார் சிவபோகம் என்றும் அறிந்துவிடும் நல்லார் திறம் இது என்னார். அருமையான செய்தி. எளிமையாக என்னை போன்ற கடைகளிலே உள்ளவர்களுக்கு கூட பொருள் உணரும்படியாக நம்முடைய சுவாமிகள் இந்த திருப்பாடலை உணர்த்துகிறார். மின்போல தோன்றிவிடும் உலக வாழ்வனைக்கும் என் போலிகள் திறமென்று எண்ணுவார். என் போலிகள் ஞானாசிரியர்மார்கள் இப்படி தன்னை சில நேரங்களிலே ஒரு இழுத்து பேசுவது உண்டு. காரணம் அது உண்மையிலே அவர்கள் நிலை அது அன்று. உலகோர் குற்றத்தை தன்மேல் ஏற்றி சொல்லுவார்கள். உலகோர் குற்றத்தை தன்மேல் ஏற்றி சொல்வார்கள். அழகாக சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டு நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் என் போலிகள் உண்மை இனி தெளியார். அழகாக என் போலிகள் உண்மை இனி தெளியார்னு சொல்ற, என்னை போன்று போலியா உள்ளவர்கள் உன்னை தெளிவதில்லை. நாவுக்கரசு தெரியாமலாக இருந்தா தெரிந்த காரணத்தில் தானே சகோதரியை நோக்கி தேடி வந்தார். திருவாளன் அணிந்த திருநீரினாலே பெருவாழ்வு கிடைத்தது என்று மகிழ்ந்தது அவரே. ஆனால் இந்த இடத்திலே என் போலிகள் என்று கூறியது உலகோர் குற்றம், உலகிலே உள்ளவர்கள் அறிய இயலாது என்று அது கூறப்பட்டது. ஆகையினாலே அப்படி நில்லாத இந்த உலகத்தை நிறைய நினைக்கின்ற அவர்களை போலி என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தற்போதம் இல்லார் ஆன்மபோதம் கெட்டு சிவகரணங்கள் ஆக்கப்பட்ட அந்த பக்குவான்மாக்கள் சிவபோகம் என்று அடிந்தியிடும் நல்லா திறம் இது என்ன, நல்ல பக்குவம் பட்டவர்கள் இந்த உலகை நிறையற்றது என்று தெளிவாக இருப்பார்கள் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே மாயையில் இருந்து நாம் விலகுதல் வேண்டும். நில்லாதவற்றை நிலையினை என்று உணரும் புல்லறிவாண்மை கலை என்று அழகாக ஒருவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். திருமந்திரத்திலே அழகாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. சிவபெருமானுக்கு உகந்தது மலர், எந்த மலர், தாமரை மலர். அதை தவிர திருமால் தாமரை மலர்களை திருவடியிலே அர்ச்சித்து பெரும்பெயர் பெற்றார், சக்கரம் முதலானவை பெற்றார். ஆனால் எந்த தாமரையை விரும்பி சூடுகிறாராம், பொதுவாக உலகிலே தாமரை என்று சொல்லக்கூடியது சேற்றிலே இருந்து வருவது, பங்கஜம் சேற்றுக்குள் இருந்து கிழங்கில் இருந்து வருவது. ஆனால் சிவன் எப்படி எந்த தாமரை விரும்புகிறாராம், சேரின்றி பூத்த செடும்படி தாமரை பூவன்றி சூடான், சேற்றிலே இருந்து வராத தாமரையும் சூடுவான். அதன சேற்றிலிருந்து வராத தாமரை என்றால் சேரு என்பது உலக மாயை, மாயையே சேரு என்று சொல்றோம். மாயையினுடைய தொடக்கு இல்லாத அடியார்களது இதய தாமரையை அவன் விரும்பி சூடுகிறான். திருமந்திரத்திலே சேரின்று முத்த செழுபடி தாமரை பூவன்றி சூழான் குறிசடையோனே. ஆகையினாலே மாயையில் இருந்து முற்றும் விலகியோர்களையே அந்த ஆன்மாவையே அவன் விரும்புகின்றான். ஆகையினாலே இந்த மாயை ஆகிய இந்த உலகை நாம் விருத்தல் வேண்டும். அதை காண்றசோராய் உலகம் தெரியவில்லை என்று அழகாக குருஞான சம்பந்தமூர்த்தி ராயனாருடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய திருவாக்கிலே அங்கு இருப்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டுள்ளது. அடுத்து 113வது திருப்பாடல். இந்த 113வது திருப்பாடல் இந்த பற்று என சொல்லக்கூடியது தன் பொருட்டு மட்டுமன்றி தன் தொடர்புடையார் பொருட்டு பற்று விடுதல் வேண்டும், இறைவனுடன் அன்பு செய்து இருத்தல் வேண்டும். எப்படி தான் பட்டினி, குங்கிலே கலைநாயனார் புராணம், மனைவி பட்டினி, குழந்தைகளும் பட்டினி. அப்ப தனான் பட்டினியார் போய் பொருட்படுத்தலை, ஆனால் மனைவி குழந்தைகள் பட்டினியாக இருப்பதை அவர் பொருட்படுத்தவில்லை. ஏனென்று தன் பொருட்டும் பட்டெடுத்தார், தன் தொடர்புடையார் மட்டும் பட்டெடுத்தார். அங்கே குங்கிலியம் போடுகின்ற பணி ஒன்றையே அவர் மனத்தை நினைத்துக் கொண்டிருந்தார். இதைத்தான் அழகாக அடுத்த திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதுமே தன் பொருட்டும் தன்னோடு தொடர்புடையார் பொருட்டும் கொள்ளும் பற்றையும் விடற்பாடவே, தன் பொருட்டும் உள்ள பற்றும் விடணும், தன்னோடு தொடர்புடையார் மாட்டு உள்ள பற்றையும் விடுதல் வேண்டும் என்பதை அழகாக 113வது திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். தேசம் ஊர் பேர் காணி சீர்வரிசை சாதியனும் ஆசையால் நெஞ்சே அலையாதே, நேச பொறுப்பானை நின்று அறிவில் போக்கு வரவற்று இருப்பானை பார்த்தே இரு. எனவே எனது எனது என்று பற்று அறுத்தல் வேண்டும். அப்படி பற்று அறுக்காவிட்டால் அளமறுதல் தான் நிகழும். அதனால்தான் தேசம் ஊர் பேர் காணி சீர்வரிசை சாதியனும் ஆசையால் நெஞ்சி அறையாதே என்று சொல்லி காட்டினார். நேசம் பொறுப்பானை நின்ற அறிவில் போக்கு வரவற்று இருப்பானை பார்த்தே இரு. பேரர்கள் உடையவராகிய அறிவுக்கு அறிவாக நீக்கவர நிற்கின்ற அந்த பெருமானத்தை அன்பு செய்து இன்புற்று இருப்பாயாக என்று அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து 114வது திருப்பாடல். இந்த 114வது திருப்பாடல் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த உடம்பு. இந்த உடம்பு என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது, மாயாக அறிய பொருள். இந்த உடம்பு சொல்லப்பட்டது என்று ஏற்கனவே அடியன் முன்னுரையிலே குறிப்பிட்டு விட்டேன். இந்த உடம்பு வந்து துன்பத்தின் இருப்பிடம், நோய்க்கு இருப்பிடம். மாயையையும் இந்த உயிரையும் இணைத்து இன்ப துன்பத்தை அனுபவிப்பது அனுபவிக்க செய்வது உடம்புதான். எனவே இந்த உடம்பு இருக்கின்ற வரை இந்த ஆன்மா மாயையோடு தொடக்கு உண்டு, இன்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். எனவே இந்த மாயையை விட்டு இந்த உடம்பை, மாயகாரியமாக இந்த உடம்பு இல்லை எனில் இந்த ஆன்மாவுக்கு துன்பம் என்பதும் இல்லை, நோய் என்பதும் இல்லை. ஆகையினாலே சிவ ஞானிகள் தன்னுடைய உடம்பை பகையாக நினைப்பார்கள், சிவத்தை உறவாக நினைப்பார்கள். இதுதான் அருமையான இந்த 116வது திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். ஆகம், ஆகம்னா உடம்பு, ஆகம் பகையாவது அன்றி பகையுண்டோ மோகம் தவிர்த்த முனிவோர்க்கு இங்கு ஏகன் இருவரறியாத ஈசன் அருளல்லால் ஒருவர் துணை உண்டோ உரை. எனவே மயக்க உணர்வு நீங்கிய சீவன் முத்தர்களுக்கு உடம்பே பகையாவதன்றி வேறு பகை இல்லை, அவர்களுக்கு இறைவனை அன்றி வேறு உறவும் இல்லை என்று அழகாக சொல்லி காட்டினார். இதை அழகாக திருக்குறளிலும் மற்ற தொடர்பாடு எவன்கள் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகை, அழகாக மாண்புகள் வள்ளுவன் குறிப்பிட்டு காட்டினார். பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பு மிகை, அது அவர்களுக்கு ஒரு பானமாக ஒரு இடையூறாகவே தெரியும் என்று அழகாக சொல்லி காட்டினார். மேலும் இதையெல்லாம் அறிந்துதான் நம்முடைய மணிவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே தீயில் வீழ்கிறேன், தின்வரை உருள்கிறேன், செடுங்கடல் புகுவேனோ, அந்த உடம்பு எனக்கு வேண்டாம் என்று நீத்தல் விண்ணப்பத்திலும் அழகாக திருச்சலகத்திலையும் சொல்லி காட்டினார். இதே உடம்பை பகையன நினைத்து செத்திலாபத்திலே அருக்கிலே உடல் துடிபட தீப்புக்கு ஆர்க்கிலேன் திருவருள் வகை காணேன் பொறுக்கிலேன் உடல் போக்கிடம் காணேன். ஆகியனாலே இது இறைவன் கொடுத்த உடம்பு என்பதற்காக நான் தயங்குகிறேன் என்று அந்த உடம்பை இறைவன் அடைவதற்கு தடையாக நினைக்கின்ற இதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று திருவாசகத்திலே யாத்திரை பத்திலே செரிஷேர் உடல் செடிஷேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான். செடிஷேர் உடலை செல நீக்கி இந்த உடம்பில் இருந்து நம்மை நீக்கி பயகாரியமாக இந்த குடலில் இருந்து நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான். எனவே இந்த சுமை என தெரிகின்ற அந்த உடல் தொடக்கை நீக்கி வைப்பான் என்று அழகாக சொல்லி காட்டுகின்றான். மேலும் சுக்கநாதர் அன்பாக நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அருவருப்பே மெத்தியிடும் ஆகத்தை சற்றும் அருவருக்க தோற்றது இல்லை, எனக்கு இந்த உடம்பு மேல இன்னும் வெறுப்பு வரவில்லையே என்று குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமி சொல்றார். உலகோருடைய ஆன்மாக்களுடைய நிலையை தன்மையை ஏற்றி சொல்கிறார். அருவருப்பே மெத்தியிடும் ஆகத்தை சற்றும் அருவருக்க தோற்றது இல்லை, ஐயோ அருவருக்க தோற்றிடாது என்ன வினை தூய்ப்பித்து அறுப்பதற்கோ சாற்றிடா சோக்கநாதா. ஆகையினாலே நம்முடைய ஜீவன் முத்தர்கள் எல்லாம் உடம்பை பகையாக நினைப்பார்கள், சிவம் ஒன்றையே துணையாக அவர்கள் கொள்ளுவார்கள். அடுத்து 115வது திருப்பாடல். இந்த 115வது திருப்பாடல் அதாவது உலகிலே மாயாகாரியமாகிய எந்த பொருளினை நாம் தூய்த்தாலும், மண் பெண் பொன் முதலான எத்தனையும் ஆடை ஆபரணம் எதவே எடுத்துக்கொண்டால் தூய்த்தாலும் அவையெல்லாம் உண்மையான இன்பம் என்று ஆகாது, அவை அவற்றின் மேல் பற்று வைக்காதே. சிவப்பேறு மட்டுமே நிலையான பற்றாத உற்றாத பேரின்பத்தை தரும் என்று அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அளவிலா செல்வத்து அடைந்தாலும் ஆகத்து அளவிலா சித்தி உண்டாயும் அளவியில் கலை ஆய்ந்தாலும் என்னை சுகர் அல்லார் சிவானந்தம் தோய்த்தார்கள் அன்றோ சிவர். அழகாக மறுப்பும் சொல்லி உண்மையையும் நம்முடைய சுவாமிகள் நமக்கு உணர்த்துகிறார்கள். எப்படி உணர்த்துகிறார்கள்? அளவிலா செல்வத்து அடைந்தாலும், எத்தனை செல்வம் அடைந்தாலும் அவையெல்லாம் உண்மையான ஒரு செல்வம் ஆகாது, அனுபவிக்க இன்பத்தை நிலையாக கொடுப்பதில்லை. ஆகையினாலே தான் ஐயடிகள் சுவாமிகள் சேரமான் பெருமான் எல்லாம் தன்னுடைய அரசபோகத்தை காட்டிலும் சிவத்தையே விரும்பி நின்றார்கள். குபேரனானவன் இந்த செல்வத்தால் நான் தொடக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் ஒரு பிறவியை கேட்டு பெற்றார் என்றும் அதுதான் பட்டினத்தார் என்றும் கர்ண பரம்பரையான ஒரு செய்தியும் உண்டு. ஆகையினாலே அளவிலா செல்வத்து அடைந்தாலும் ஆகத்து அளவிலா சித்திகள் உண்டாயும். இந்த சித்திகள் என சொல்லக்கூடியது அது பிறப்பிற்கு வித்தாகவே அமையும். அந்த சித்திகள் எல்லாம் சிவஞானிகள் கைகூட பெற்றாலும் அவர்கள் பயன்படுத்துவது இல்லை. அதை ஆன்மராபத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவார்கள். பெருமிழலை குடும்ப நாயனார் யோக நிலையிலே நின்று சுந்தரருக்கு முன்பு செல்வதற்காக அந்த சித்தியை பயன்படுத்தினார். திருமூல தேவ நாயனார் அந்த அந்த அட்டமா சித்தியிலே உள்ள பிரகாய பிரவேசத்தை அந்த பசுக்களுடைய துன்பத்தை நீக்கத்துக்காகத்தான் அதை பிரயோகப்படுத்தினார். இதே போன்று நம்முடைய ருத்ர பசுமதி நாயனார் அந்த அட்டமாசியத்திலே உண்டாயிருக்கிற கரிமா ஒரு உடம்பை மலை போல் கணக்க செய்வது ஏன் செய்தார்? நீருக்குள் இருந்து ஸ்ரீருத்திரத்தை ஜெயிப்பதற்கு நீருக்குள் இருக்கின்ற உடம்பை நீர் தூக்கிவிடக் கூடாது என்பதற்காக உடம்பை கணக்க செய்து நீருக்குள் இருந்து ஸ்ரீருத்திரன் ஜெபித்தார். எனவே அட்டமாசித்திகளை சிவஞானிகள் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார்கள். அப்படி பயன்படுத்தினால் ஆன்மலாபத்திற்குத்தான். ஆகையினாலேதான் ஞான நூல்கள் இந்த சித்திகளால் உனக்கு பயன் இல்லை என்று அங்கே அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இதே கருத்தை 85வது திருப்பாடலிலே அட்டமா சித்தி அடைந்தாலும் அது சுகமோ என்று 85வது திருப்பாடலிலும் கேட்கிறார். இதே போன்று இந்த சித்தியினால் பயன் இல்லை என்பதை 122வது திருப்பாடலிலும் நம்முடைய குருமூர்த்தி கேட்கிறார். அந்த இடத்திலே வருகின்ற பொழுது பார்ப்போம். எனவே அளவிலா செல்வத்து அடைந்தாலும் ஆகத்து அளவிலா சித்திகள் உண்டாயும். அளவில் கலை ஆய்ந்தாலும் எத்தனைதான் கல்விகள் கற்றாலும் என்னை சுகர் அல்ல. கலைகள் பல கற்க 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 ஆராய்ச்சி அறிவே மேற்படும். மனோ ஓட்டமே கூடும். மனம் எப்பொழுது அடங்குகின்றதோ உற்றாரை யாழ் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யாழ் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். இந்த கல்வியினால் மன அமைதி பெற வேண்டும், ஒடுக்கம் பெற வேண்டும். ஆகையினாலே தான் அழகா சுட்டிக்காட்டுகிற அளவையில் கலை ஆய்ந்தாலும் என்னை சுகரன். அவர்களெல்லாம் இந்த பேரின்பத்தை தூக்க மாட்டார்கள். சிவானந்தம் தோய்ந்தார்கள் அன்றோ சுகர். மெய்மையான அந்த சிவத்தை அடைந்து சிவானந்தத்தை தூய்த்தவர்கள் தான் அந்த உண்மையான இன்பத்தை அனுபவித்தவர்கள் ஆவார்கள் என்று அழகாக இந்த 115வது திருப்பாடலையும் குறிப்பிட்டார். அடுத்து 116வது திருப்பாடல். இந்த 116வது திருப்பாடல் என்ன என்று சொன்னால், மெய்யுணர்வு உடையவர்கள் சில சமயங்களிலே ஒரு உலகிற்கு ஒவ்வாத ஒரு செயலினை செய்து அதனால் வருகின்ற இன்பத்தை அணுவாக மதிப்பார்கள். ஆனால் அப்படி செய்த செயலினால் வரக்கூடிய ஒரு துன்பத்தை மலை போல் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். சிவஞானிகள் உலகிற்கு ஒவ்வாத, அதாவது உலகிற்கு ஒவ்வாத மயக்க செயல்களை செய்து அவர்கள் அதனால் அடைகின்ற இன்பத்தை அணுவாக நினைப்பார்கள். அந்த செயலினால் வருகின்ற ஒரு சிறு துன்பத்தையும் மலை போல் நினைப்பார்கள். இதைத்தான் 116வது திருப்பாடலை சொல்லப்படுகிறது. ஆகாத காரியம் செய்தால் சுகமும், ஆங்கதனால் போகாத துக்கம் பொருந்துவதும், ஓஹோ உரைக்கில் அணுவுக்கும் உயர்ந்த மாமேறு வரைக்கும் நிகராமதி. ஆகையினாலே மெய்யுணர்வு உடையவர்களுக்கு ஆகாத மயக்க செயல்களை செய்து அதனால் அடைகின்ற இன்பம் அணுவாகவும் துன்பத்தை மேறுமலையாகவும் சமமாக வைத்து மதிப்பார்கள் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இது எப்படி? ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்காட்டேன். ஒரு குழந்தை பிச்சையேட்டு வந்திருக்கின்ற ஒரு முனிவரிடம் பிஜாந்தேகி என்று ஒருவர் வந்து வாசனை இருக்கிறார். இந்த குழந்தை அந்த பிச்சா பாத்திரத்திலே ஒரு கல்லை தூக்கி போட்டது, சிறிதே சந்தோஷம் அடைந்தது. அது குழந்தையே அப்படி போட்ட உடனே சந்தோஷம் அடைந்தது. ஆனால் அதே குழந்தை வளர்ந்து பக்குவம் பெற்று நாரத மகரிஷியோடு கைலைக்கு போறார். அவன் சிராதமுனி, கைலையில பெரிய பாராங்கல் இருக்கிறது, எதற்காக இருக்கிறது? நீ குழந்தையாக இருக்கும்போது ஒருவர் பிக்ஷா பாத்திரத்தை கல்லை தூக்கியிருந்தாயல்லவா, அந்த பாவம் வளர்ந்து அந்த பாவத்தின் பயனாக இந்த பெரிய பாறாங்கல்ல நீ உழைத்து திருந்த வேண்டும் ஆக என்று அங்கே இருந்ததான். இது அறிந்த அந்த முனிவரானவர் தன்னுடைய தவ வலிமையினாலே அந்த பாராந்தல்லை மலைபோல் இருக்கின்ற பாராந்தல்லை உடைத்து தான் உண்டா என்று புராணம் சொல்லப்படும் சிலாக முனிவருடைய சரித்திரம். அப்ப கல்லை உடைந்த போது இது உலகிற்கு பொருந்தான பொருள். ஒரு பிச்சா பாத்திரத்தை கல்லை போடுவது பொன்னாசி. அப்பொழுது எழுதிய அந்த இன்பம் அந்த குழந்தை அடைந்தது குழந்தையாக இருந்த போது அது அனுக்குஷமம். ஆனால் அதே நேரத்தில் பாராங்கல்லை உடைத்து தகித்து அதை உறவாக கொள்வது என சொல்லக்கூடியது அது மலை போன்று பெரியது என்பதை அழகாக இங்கே 116 திருப்பாடலிலே அழகாக இங்கே சொல்லி காட்டப்பட்டு விட்டது.